வணக்கம் ஐயா, நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க, உங்களுடைய பெயர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க ஐயா?
வணக்கம்மா, என்னுடைய பெயர் டாக்டர் கு பொன்னுசாமி. தற்சமயம் நான் வந்து ஹரியானா மாநிலத்தில் வந்து கர்னாலில் அமைந்துள்ள தேசிய பால்வள ஆராய்ச்சி நிலையத்தில் முதன்மை அறிவியலாளராக பணி செய்து வருகிறேன்.
உங்கள் ஆராய்ச்சி நிலையத்தை பற்றி சற்று விரிவாக கூறுங்கள் ஐயா.
எங்களுடைய ஆராய்ச்சி நிலையத்தினுடைய பெயர் வந்து தமிழில் நல்லா சொல்ல போனோம்னா வந்து தேசிய பால்வள ஆராய்ச்சி நிலையம். இது வந்து 1923 தொடங்கப்பட்டது. முதல்ல ஆரம்பத்தில் வந்து பெங்களூரில் தான் அதை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில காரணங்களுக்காக இதை வந்து நாம் ஹரியானா மாநிலத்தில் கர்னால் அப்படிங்கிற ஊருக்கு வந்து இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆராய்ச்சி நிலையத்தினுடைய முக்கிய நோக்கம் பார்த்தோம்னா பால் உற்பத்தி, பாலை பதப்படுத்துதல் மற்றும் சந்தைப்படுத்துதல், அந்த துறையில் வந்து ஆராய்ச்சி மேற்கொள்ளுதல். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து இளநிலை, முதுநிலை மற்றும் முனைவர் பட்டப்படிப்புகளும் மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் கண்டறியப்பட்ட தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்க்கும் விரிவாக்க பணியும் மிக பெரிய அளவில் நாங்கள் செய்கிறோம்.
சரிங்க ஐயா, நீங்கள் உங்கள் ஆராய்ச்சி நிலையத்தை பற்றி நல்ல விரிவாக சொன்னீங்க. இப்போ பாலுக்காக ஒரு ஆராய்ச்சி நிலையம் தேவையாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு, அதுக்கு என்ன, அதை பற்றி நீங்கள் என்னங்க சார் சொல்கிறீங்க?
கட்டாயமே தேவை. ஏன்னா பால் வந்து ஒரு முழுமையான உணவுன்னு வந்து எல்லாருமே சொல்கிறோம், கம்ப்ளீட் ஃபுட்டு. அதில் வந்து தாய்ப்பாலுக்கு நிகராக தான் நம்ம எப்பவுமே வந்து நம்முடைய பாலை வந்து நம்ம கருதுகிறோம். அதில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்கிறதுனால அதனால் வந்து கட்டாயமாக ஒரு ஆராய்ச்சி நிலையம் வேணும். சராசரியாக மனிதனுக்கு ஒரு பால் ஒரு முழுமையான உணவாக கருதப்படுகிறது. இன்று நம் நாடு பால் உற்பத்தியில் முன்னோடியாக விளங்குவதற்கும் இது போன்ற ஒரு ஆராய்ச்சி நிலையம் பெரும் பங்கை அளித்து வருகிறதுங்கிறது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. தொழில்நுட்பங்கள் பால் பண்ணையின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது டெக்னாலஜின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இன்றைய சூழலில் வந்து இதுபோன்ற தொழில்நுட்பங்களை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்கும் விவசாய பெருமக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கும் பிரத்யேகமான ஒரு ஆராய்ச்சி நிலையம் மிக மிக அவசியம்.
சரிங்கய்யா, பால் உற்பத்திக்காக என்னென்ன தேவைங்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சி நிலையம் தேவைங்கிறது நல்லா தெளிவாக சொன்னீங்க. இப்போ அடுத்து கடந்த 70 பால்வள உற்பத்தி எவ்வாறு வளர்ச்சி அடைந்துள்ளது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக கூறுங்களே.
உங்களுக்கு எல்லாத்தும் தெரியும், நாம் சுதந்திரம் வாங்குற போது வந்து நமக்கு வந்து பால் வந்து ஒரு பற்றாக்குறையாக தான் இருந்துச்சு. வந்து பாலை நாம் ஒரு முழுமையான உணவாக நம்ம கருதுறதுனால வந்து அதனுடைய முக்கியத்துவம் எல்லாத்துக்கும் புரிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி வந்து பற்றாக்குறை நிலையிலிருந்து நம் தேவைக்கு அதிகமான உழவுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நாம் வந்து அடைந்திருக்கிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 1950-51 வந்து ஒரு தனிநபருக்கு வந்து 124 கிராம் ஒரு நாளைக்கு கிடைத்த பால் வந்து பின்னாடி வந்து 1970-71 வந்து 112 கிராம் என்று குறைஞ்சது. அதுக்கப்புறம் 2017-18 வந்து 379 கிராமுக்கு வந்து கிடைக்கிற அளவுக்கு வந்து நாம் வந்து முன்னுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 187 மில்லியன் உற்பத்தி பண்ணுறோம். இன்றைக்கி வந்து 2020-21 வந்து 187 மில்லியன் டன் வந்து நம்ம பால் உற்பத்தி பண்ணுறோம். இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா வந்து வெண்மை புரட்சி ஏற்படுத்தப்பட்டது. பசுமை புரட்சி மாதிரியே வெண்மை புரட்சியிலையும் வந்து நம்ம இந்தியா வந்து எவ்வளவோ சாதிச்சிருக்கு. இது ஆங்கிலத்தில் வந்து நாம் என்ன சொல்லணும், ஆப்ரேஷன் ஃப்ளட், ஓஎஃப் ஆப்ரேஷன் ஃப்ளட்டுன்னு நாம் சொல்லுவோம். இதை வந்து 3 பகுதியாக வந்து அவங்க அமல்படுத்தப்பட்டது. அதாவது ஆப்ரேஷன் ஃப்ளட் ஒன்றுங்கிறது வந்து 1970-71 முதல் 1980-81 வரையிலும், இரண்டாவது பகுதி செகண்ட் பார்ட் ஆஃப் ஆப்ரேஷன் ஃப்ளட் வந்து 1978-78 முதல் 84-85 வரையிலும் இது செயல்படுத்தப்பட்டது. மூன்றாவது பகுதியானது 1987-88 முதல் 1996 வரை செயல்படுத்தப்பட்டது. இதில் வந்து பால் கூட்டுறவு சங்கங்கள் முக்கிய பணியாற்றியது என்பது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னாடி வந்து என்னென்னா வந்து சிறப்பு கிராம திட்டம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் கீ வில்லேஜ் ஸ்கீம் சொல்லி 1952 கால்நடை வளர்ச்சி திட்டம் 1964 வந்து வேண்டிய அளவுக்கு வந்து அடித்தளம் விட்டது. அவங்க இட்ட அந்த அடித்தளம் தான் பின்னாடி வந்து அந்த ஆப்ரேஷன் ஃபண்டெல்லாம் வந்து நாம் செயல்படுத்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து டெய்ரி கோஆப்ரேட்டிவ்ஸ் மூலமாக வந்து பெரிய அளவில் வந்து நம்ம வளர்ச்சி அடைஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 1992 அப்புறம் வந்து இந்த பால் துறையின் மீது உள்ள கட்டுப்பாடுகள் வந்து ரொம்ப தளர்த்தப்பட்டன. இது கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தப்பட்டதுனால வந்து இன்றைய அளவில் கூட்டுறவு சங்கங்களுக்கு நிகராக அரசு உற்பத்தியாளர் சங்கங்களும் பங்காற்றுகிறது. ஆகவே தேவைக்கேற்ப நல்ல முறையில் நமது நாடு பால் உற்பத்தி செய்து வருகிறது.
இப்போ கடந்த 70 பால்வள உற்பத்தி எவ்வாறு வளர்ச்சி அடைந்து உள்ளது என்பதை பற்றியும் வெண்மை புரட்சியை பற்றியும் புதிய தகவல்களை சொன்னீங்க ஐயா. இப்போ அடுத்து உங்கள் ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்து வெளியிடப்பட்ட முக்கிய கண்டுபிடிப்புகள் என்னென்னு சொல்றீங்களா ஐயா?
ஆமாம், அது மாதிரி பார்த்தோம்னா முதன் முதல்ல வந்து தேசிய பால்வள ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து கரண்ட் பிரைஸ் கரண்ட் ஸ்பீஸ்னு ரெண்டு அதிக அளவில் பால் தரக்கூடிய ரகங்களை வந்து நாங்கள் வந்து உருவாக்கணும். அது கரண்ட் பிரைஸ் வந்து நல்ல அளவிலேயே வந்து மக்கள் மத்தியில் வந்து விவசாயிகள் வந்து நல்லா வரவேற்பு இருக்குது வந்து. அப்புறம் சினைக்கு வந்துள்ள பால்வள கால்நடைகளை கண்டறிவதற்காக குரல் வளம் கண்காணிக்கும் கருவி, அதை வந்து வாய்ஸ் மாடுலேஷன் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வந்து அந்த ஒரு கருவி வந்து ஒரு நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்புறம் சினை பருவத்தை கண்டறியும் கருவி, எந்த பருவத்தில் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அதை வந்து டிடெக்ஷன் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு கருவி வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் பால் வளத்தினை அதிகரிக்க சமச்சீரான உணவு பேலன்ஸ்டு ஃபுட்டு வந்து நம்ம மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய பிராணிகளுக்கும் சமச்சீர் கொடுப்பது வந்து ரொம்ப அவசியம். அந்த சமச்சீர் உணவில் வந்து கொழுப்பு புரதம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் அதை வந்து விவசாயிகள் வந்து அதிக அளவில் வந்து பார்த்தோன்னா பெரும்பாலும் வைக்கோல் புல் இது மாதிரி தான் போடுவாங்க. பட் கொழுப்பும் புரதமும் அதிகமாக உள்ள பொருளும் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதை வந்து பெருசு பண்ணுறதுக்காக தான் வந்து பைபாஸ் புரதம் பைபாஸ் கொழுப்பு அப்படின்னு ரெண்டு கண்டுபிடிப்புகளை வந்து நாங்கள் வந்து உருவாக்கி அதை பெரிய அளவில் வந்து மக்கள் மத்தியில் வந்து எடுத்து சென்றிருக்கிறோம். மேலும் பகுதி சார்ந்த தாது உப்பு கலவை விவசாயிகள் வருமானத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது. மிகச்சிறிய அளவில் தேவைப்படும் சத்துக்களான செலினியம் கோபால்ட் நிக்கல் வைட்டமின் இ போன்றவற்றின் செயல்திறனை கண்டறிந்து விவசாயிகளிடம் அவற்றை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். சுற்று மாறுபாட்டில் ஏற்பட எவ்வாறு உள்நாட்டு கறவை இனங்கள் சுதாகரித்துக் கொள்ளும் அறிவியல் அடிப்படையை கண்டுபிடித்துள்ளோம். ஏன்னா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஜெர்சி பிரிஷியன் மாடல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமாக அதனால சுதாரிக்க முடியல. ஆனால் நம்முடைய நாட்டு இனங்கள் வந்து அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்குது. அதை அறிவியல் பூர்வமாக இதுக்கு என்ன பேஸ் அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். எங்கள் நிறுவனம் இன்னைக்கு வரைக்கும் 100க்கு மேற்பட்ட மதிப்பூட்ட போடப்பட்ட பால் பொருட்கள் உருவாக்கியிருக்கிறோம். அவைகள் மக்கள் மத்தியில் வந்து நாங்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் என்னென்னா வந்து கலப்படம். அதுவும் பாலில் கலப்படங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. வந்து தண்ணி கலப்படம் வந்து அதிகமாக இருக்குது. தண்ணி இல்லாமல் வந்து மற்ற பல பொருட்களை வந்து கலப்படம் பண்ணுறாங்க. யூரியா கலக்கிறாங்க, டிட்டர்ஜென்ட் போடுறாங்க, ஹைட்ரஜன் பெராக்சைடு கலக்கிறாங்க, குளுக்கோஸு கலக்கிறாங்க, மால்டோஸ் கலக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது கிடையாது. அதனால் இது போன்ற கலப்படங்களை கண்டறிவதற்காக ஒரு சில கருவிகளையும் நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கிறோம். ரொம்ப ஜஸ்ட்டு அது ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி அதை வந்து பால் வந்து ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு அதில் விட்டோம்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அதை வச்சு நாம் வந்து என்ன கலப்படம் அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கலாம். இதனுடைய விலை வந்து 50 பைசா முதல் 1 ரூபா வரைக்கும் தான் செலவாகும்.
பாலில் உள்ள கலப்படத்தன்மையை கண்டறிய உட்பட்ட கருவிகள் முதற்கொண்டு உங்கள் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து பல நிறைய கருவிகளை கண்டுபிடித்து உள்ளீங்க. இப்போ இந்த கண்டுபிடிப்புகளை விவசாயிகளிடம் எவ்வாறு கொண்டு சேர்க்குறீங்க சையா?
இதை கொண்டு சேர்க்கறதுக்காக வந்து நாங்கள் எங்கள் பிரத்யேகமாக எங்களுடைய ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து வேளாண் அறிவியல் நிலையம் என்று சொல்லக்கூடிய கிருஷி விஞ்ஞான கேந்திரா வந்து இருக்குது. அதுபோக வந்து டெய்ரி விரிவாக்க திட்டம்னே தனியாக வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இதுக்குன்னே செயல்படுது. வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் வந்து அதிக அளவில் வந்து முகாம் நடத்தணும், வெட்டினரி கேம்ப் வந்து அடிக்கடி நடத்துவோம். வந்து அப்புறம் வந்து பெண்கள் மத்தியில் வந்து விழிப்புணர்வு எடுத்துக்காக வந்து விமன் அவேர்னஸ் கேம்ப் வந்து அதிக அளவில் வந்து எப்பவுமே நடத்துவோம். அப்புறம் மாதத்தில் வந்து ஒவ்வொரு 2வது சனிக்கிழமை மாணவர்களும் விஞ்ஞானிகளும் ஒவ்வொரு கிராமத்திற்கு சென்று ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அவங்க மத்தியில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். சயின்டிஃபிக் அதாவது விஞ்ஞான கால்நடை வளர்ப்புத்துறை முறைகளை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். அதே மாதிரி வந்து நிறைய வீடியோக்கள் நிறைய சின்ன சின்ன வீடியோக்கள் வந்து உருவாக்கியிருக்கிறோம். அந்த வீடியோ மூலமாக வந்து நாங்கள் இதுபடுத்துகிறோம். அப்புறம் எங்களுக்குன்னே இருக்கக்கூடிய வெப்சைட்டில் வந்து விவசாயிகளுக்கு தேவைக்கூடிய விஞ்ஞானத்தரமான செய்திகளை வந்து நாங்கள் அந்த வெப்சைட்டில் எப்பவுமே போடுவோம். அப்புறம் சின்ன சின்ன பேம்ப்லெட் ரூம்ப்லெட்டு தென் வானொலி தொலைக்காட்சி மூலமும் நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம்.
சரிங்கய்யா, விவசாயிகளிடம் உங்கள் கண்டுபிடிப்புகளை எவ்வாறு கொண்டு சேர்க்கிறீங்கன்னு பற்றி சொன்னீங்க. இப்போ சமீப காலமாக ஊடகங்களில் A1 மற்றும் A2 பற்றி செய்திகள் வருகின்றனதே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன ஐயா?
அதாவது வந்து A2 பால் என்பது A2 வகை பீட்டா கேசின் அதிகம் கொண்ட பசுவின் பாலாகும். பீட்டா கேசின் என்பது பசுவின் பாலில் உள்ள ஒரு முக்கிய புரதம். இதில் வந்து A1 மற்றும் A2 என 2 வகைகள் உள்ளன. இந்த A1 வகை பீட்டா கேசின் ஐரோப்பிய பசுக்களின் பாலிலும் A2 வகை பீட்டா கேசின் இந்திய துணைக்கண்ட பசுக்களின் பாலிலும் அதிக அளவு காணப்படுகிறது. இந்த பீட்டா கேசின் வந்து புரதச்சங்கிலியில் அதாவது புரோட்டீன் அந்த செயின் இருக்குது இல்லையா, அதில் வந்து 67வது இடத்தில் புரோலின் இருந்தால் அது A1 என்றும் ஹிஸ்டிடின் புரோட்டீன் இருந்தால் அது A2 வகை என்றும் அழைக்கப்படும். பல 1000 ஆண்டுகளுக்கு முன் பசுவினங்களில் ஏற்பட்ட மரபணு திடீர் மாற்றத்தின் விளைவாக இந்த ஒரு பிரிவுகள் ஏற்பட்டதாக அறிவியலாளர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டுள்ளது. இதில் எந்த விதமான பால் உடலுக்கு ஏற்றது, ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படுத்துமா போன்ற ஆராய்ச்சிகளை விஞ்ஞானிகள் மேற்கொண்டுள்ளனர். இன்னும் இதற்கு உறுதியான தீர்வு ஏற்படவில்லை.
சரிங்கய்யா, இப்போ பால் பண்ணையம் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்குமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இன்றைக்கி வந்து பொதுவாகவே பார்த்தோம்னா வந்து கிராமங்களில் வந்து இளைஞர்கள் வந்து விவசாயத்து மேலே அதிக ஈடுபாடு இல்லைன்னு அப்படிங்கிற ஒரு கருத்து தான் வந்து நிலை வருது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பால் பண்ணையம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு சப்போர்ட்டாக துணையாக இருக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இந்தியாவுடைய பல பகுதியில் வந்து நான் போயிருக்கிறேன். அங்கெல்லாம் வந்து ஒரு சில இளைஞர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக செயல்படுறாங்க. முக்கியமாக வந்து இந்த ஐடி செக்டரில் வேலை செஞ்சுட்டு ஒரு 40 வயசு ஆகி வந்து ரிட்டையர் ஆகி வரும்போது அவங்க வந்து பணத்தை வந்து இந்த மாதிரி இதில் வந்து அவங்க முதலீடு செய்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் வந்து இளைஞர்கள் சந்திக்கும் பெரிய சவாலே வேலையின்மை தான். அதை சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு வேறொரு நிறுவனத்தை சார்ந்து இல்லாமல் தங்கள் திறனை பயன்படுத்தி சிறு வணிகத்தில் ஈடுபடலாம். அதாவது ஒரு மாட்டு பண்ணை வச்சு அதில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சுலபமான முறையில் லாபம் ஈட்டலாம். இது போன்ற வேலைகளில் ஈடுபடும் மூலம் ஒரு தொழில் முனைவோராக மாறி பிற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை நாம் உருவாக்கி கொடுக்க முடியும். எனவே கண்டிப்பாக நம்முடைய இளைஞர்களுக்கு பால் பண்ணை வேலைவாய்ப்பை உறுதியாக உருவாக்கும்.
சரிங்க ஐயா, பால் பண்ணைய மூலமாக இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப அடுத்து பால் பண்ணையம் தொடர்பான என்னென்ன திட்டங்களை அரசு செயல்படுத்துகிறது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுகிறேன்.
அதாவது வந்து முக்கியமாக வந்து மாநில அரசுகள் தான் வந்து நிறைய திட்டங்களை வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து அவங்க மாநிலத்திற்கு ஏற்ற தேவைக்கேற்ப வந்து திட்டங்களை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து மத்திய அரசு மூலமாக என்னென்ன திட்டங்கள் வந்து வகுக்கிறாங்க, ஆனால் அதை வந்து செயல்படுத்துறது வந்து மாநில அரசாங்கம் தான். அப்படி பார்க்குறபோது அதாவது நேஷ்னல் லைஃப் ஸ்டாக் மிஷன் சொல்லக்கூடிய தேசிய கால்நடை திட்டம், அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம், எல்லா இடத்துலையும் வந்து செயல்படுத்துகிறாங்க. தேசிய கால்நடை இனப்பெருக்கம் மற்றும் பால் உற்பத்தி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம். தென் இந்திய அரசின் தேசிய கோகுல் திட்டம், அதாவது ராஷ்டிரிய கோகுல் மிஷன் சொல்லக்கூடிய அந்த திட்டமும் வந்து செயல்படுத்தப்படுகிறது. இ பசு கார்ட் என்ன அர்த்தம்னா, அதில் வந்து ஒரு வெப்சைட்டில் போர்ட்டல் இருக்கும், அதில் வந்து விவசாயிகளும் வியாபாரிகளும் தங்களுடைய பெயர்களை வந்து பதிவு செஞ்சுக்கலாம். பதிவு செஞ்சுட்டாங்கன்னா வந்து யாருக்கு என்ன தேவை, எந்த பசு என்ன வாங்கணும் விற்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பதிவு பண்ணிட்டோம்னா நாம் வந்து ஆன்லைன் மூலமாகவே நாம் வந்து இதை வந்து செய்ய முடியும். அதுக்கு வந்து இ பசு கார்ட் அப்படிங்கிற வந்து அது நீங்கள் வெப்சைட்டில் டைப் படித்தாலே வந்து தெரிஞ்சு போயிடும். தேசிய கால்நடைக்கான ஜீனோமிக் சென்டர், அது ஒரு திட்டம் இருக்குது. பால் பண்ணையத்தில் தொழில் முனைவருக்கான வளர்ச்சி திட்டம் அதுவும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பால் பதப்படுத்தல் மற்றும் கால்நடைகளுக்கான கட்டுமான வளர்ச்சி தொகை, துல்லிய முறையிலான உற்பத்தி அதிகரிக்கும் திட்டம், இது போன்ற பல பயனுள்ள திட்டங்களை நம்முடைய அரசாங்கம் செய்து வருகிறது.
சரிங்க ஐயா, இப்போ பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை எவ்வாறு மதிப்பு கூட்டலாம், அதை பற்றி விரிவாக சொல்கிறீங்களா ஐயா?
கட்டாயமாக. இன்றைய காலகட்டத்தில் வந்து 1 லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா 25 முதல் 30 ரூபாய்க்கு வந்து பசும்பால், எருமை பால் வந்து பார்த்தோம்னா ஒரு 40 லிருந்து ஒரு 50 ரூபாய் ஈவன் 60 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வந்து 2022க்குள்ளே வந்து விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கணும் அப்படின்னு வந்து உறுதியாக செயல்படுகிறது. இந்த நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் விவசாய பொருட்களுக்கு மதிப்பூட்டுதல் செய்வதன் மூலமே வருமானத்தை இரட்டிப்பு செய்ய முடியும். அது முக்கியமாக டெய்ரி ஃபார்மிங், நம்முடைய கால்நடை வளர்ப்பில் தான் வந்து அதிகமாக வந்து இதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு. தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் வந்து பெண்கள் காலை நேரங்களில் கிராமங்களில் இருந்து கொண்டு வரப்படும் தயிர், மோர் மற்றும் நெய் விற்பனை செய்வதை நாம் பார்க்கலாம். நான் ஏற்கனவே கூறியபடி எங்கள் ஆராய்ச்சி நிலையத்திலேயே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா பன்னீரிலிருந்து தயாரிக்கக்கூடிய பானம், அதாவது வேடுன்னு சொல்கிறது, அப்புறம் பர்ஃபி மிட்டாய், பர்ஃபி, கலாக்கண்ட், குலாப் ஜாமுன் பவுடர், நெய், ஐஸ்கிரீம், லஸ்ஸி, பாலா அடைக்கட்டி போன்ற பல பொருட்களை நாங்கள் உருவாக்கி விவசாயிகள் மத்தியில் நாங்கள் வந்து பிரபலப்படுத்தி வர்றோம்.
சரிங்க ஐயா, பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை எவ்வாறு மதிப்பு கூட்டலாம் பற்றி நம்ம நேயர்களுக்கு சொன்னீங்க. இப்போ அடுத்து பொதுமக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு பால் சார்ந்த உணவு எவ்வாறு பலன் அளிக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாங்க சொல்லுங்களேன்.
நான் ஏற்கனவே கூறின மாதிரி பொதுவாகவே பால் வந்து ஒரு முழுமையான உணவாக கருதப்படுகிறது. ஏன்னா அதில் எல்லா விதமான சத்துக்களும் உள்ளது. ஏனெனில் இப்பாலை தாய்ப்பாலுக்கு ஒப்பாக கருதுகின்றனர். இருப்பினும் பாலில் இரும்புச்சத்து மற்றும் நார்ச்சத்து இல்லாததை ஆராய்ச்சியாளர்கள் மூலம் மற்ற சிறு தானியங்கள் சேர்த்து மதிப்பூட்டம் செய்து இதன் குறைபாட்டை சரி செய்து கொள்ளலாம். அதை நாங்கள் NDRI நான் எங்கள் ஆராய்ச்சி நிலையத்திலேயே வந்து பாஜ்ரா லஸ்ஸி அப்படின்னு ஒரு பொருளை உருவாக்கியிருக்கிறோம். அது வந்து நல்ல பிறக்கல் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. எங்கள் ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து கம்பு லஸ்ஸி, அதாவது பாஜ்ராங்கிறது கம்பு லஸ்ஸி மற்றும் இரும்புச்சத்து சேர்க்கப்பட்ட பிஸ்கட்டு பொதுமக்களும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் ஒரு தனிநபருக்கு வந்து 250 கிராம் பால் அருந்த பரிந்துரை செய்கிறது. அதாவது ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து குறைஞ்சபட்சம் 1/4 லிட்டருக்கு மேலே பால் குடிக்கணும், 280 ml மில்லி குடிக்கணும். மேலும் பொதுமக்கள் தரமான மற்றும் சுத்தமான பாலை அருந்துவதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மிகவும் அவசியம். அதற்கு 1-2 கறவை மாடுகளை வைத்திருக்கும் விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும். முடிந்தவரை மக்கள் உள்ளூரில் தயாரிக்கப்படும் பால் பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கலாம்.
வருங்காலத்தில் விவசாயம் மற்றும் பால் பண்ணையம் எவ்வாறு இருக்கும் என்று யூகிக்கிறீர்கள் ஐயா?
தற்போது நிலையில் வந்து ஒரு நடுத்தர விவசாயி 2 கறவை மாடுகள் 1 மினி டிராக்டர் இருந்தால் விவசாயம் செய்துவிட முடியும் என்ற ஒரு மனநிலையை கொண்டுள்ளார். இதற்கு முக்கிய காரணம் வேலையாட்கள் பற்றாக்குறை மற்றும் மேய்ச்சல் நிலம் அழிவு. அதுதான் வந்து முக்கியமான ஒரு காரணமாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து கருதுகிறாங்க. ஆகவே இனி வரக்கூடிய காலங்களில் வணிக ரீதியிலான பால் பண்ணையம் கமர்ஷியல் டெய்ரி ஃபார்மிங் அதிகரிக்கக்கூடும். இந்த வாய்ப்பை படித்த இளைஞர்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மாடுகளுக்கு பதிலாக இயந்திரத்தின் பங்கு விவசாயத்தில் மேலும் அதிகரிக்கும். இயந்திர வாடகை கூடம், அதாவது கஸ்டம் ஹையரிங் சென்டர்னு சொல்கிறோம் இல்லையா, இதற்கு உதவியாக இருக்கும். நிதி ஆதாரம் மற்றும் பயிற்சி மிக எளிதாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நான் வந்து முக்கியமாக மிக எளிதில் வந்து இளைஞர்களுக்கு கிடைக்கும். ஸோ இளைஞர்கள் இதில் ஈடுபட்டு நம்முடைய நாட்டிற்கு மிகப்பெரிய அளவில் பங்களிப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன்.
சரிங்க ஐயா, பால் பண்ணையம் தொடர்பான பல்வேறு தகவல்களை நம் நேயர்களுக்கு நீங்க வழங்கியிருக்கீங்க. நம் நிலையத்திற்கு வந்து இந்த தகவல்களை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றிங்க ஐயா.
எனக்கு இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகத்தில் அமைந்துள்ள சமுதாய வானொலி நிலையத்தில் ஒரு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.